أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒரு சிறப்புமிக்க மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை நாம் நிறையவே கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அதில் ஒரு முக்கியமான சிறப்பை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய குர்ஆனில் கூறும் பொழுது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் மாதம் எப்படிப்பட்டது என்று தெரியுமா? இந்த மாதத்தில் தான் குர்ஆனை நாம் இறக்கி அறிந்தோம் என்று குறிப்பிடுகின்றான். இந்த ஒரு சிறப்புமிக்க இந்த மாதத்தில் நாம் இருந்து கொண்டு, அதுவும் ஏன் சிறப்பு என்றால், குர்ஆனை இறக்கியது தான் இந்த மாதத்தினுடைய சிறப்பு. அப்பேற்பட்ட அந்த சிறப்புடைய மாதத்தில் இருந்து கொண்டு நாம் குர்ஆனை சரியாக ஓதத் தெரியாதவர்களாகவும், இன்னும் பார்க்கும் என்றால் ஓத தெரிந்தும் அதனுடைய விளக்கத்தை சரியான முறையில் விளங்கிக் கொள்ளாதவர்களாக தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லா, இந்த ரெண்டையும் நாம் களைய வேண்டும். எல்லாராலும் மிக எளிதில் குர்ஆனை எளிய முறையில் வாசிக்க முடியும், அழகான முறையில் தஜ்வீதோடு குறுகிய காலத்திலேயே கற்றுக்கொள்ள முடியும். அதே போன்றுதான் குர்ஆனை புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப மிகவும் எளிமையான ஒரு கோர்ஸ் தான் நாம் இன்ஷா அல்லாஹ் இப்போ எடுக்கப் போகின்றோம். இதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகின்றான், இந்த குர்ஆன் மிகவும் எளிமையானது. எப்படி கூறுகின்றான் என்றால், இந்த குர்ஆனை நாம் மிகவும் எளிமையப்படுத்தியிருக்கிறோம், எளிமையாக வைத்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனே கூறுகின்றான், இந்த குர்ஆன் எளிமையானது என்று. ஆனால் நாம் இது கடினமானது என்று கூறுகின்றிருக்கின்றோம். அதாவது அல்லாஹ் சொல்லுவதற்கு மாற்றமாக சொல்லக்கூடியவன் யார்? ஷைத்தான். ஏன்னா அல்லாஹ் தானம் தர்மங்கள் செய்யுங்கள், அல்லாஹ் அதை இரட்டிப்பாக அதிகமாக தருவான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆனால் ஷைத்தான் எதை சொல்வான்? வறுமையை கொண்டு நம்மளை பயன்படுத்துவான். இப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளைக்கு அல்லாஹ் ஒன்றை நல்லது சிறந்தது என்று சொல்லுகின்றானோ, அதற்கு நேர் ஆப்போசிட்டாக சொல்லக்கூடியவர் தான் சைத்தான். ஆம், நாம் எப்படி விளங்கி வைத்திருக்கின்றோம், மிக கடினமானது என்று. ஆனால் அப்படி அல்ல. நாம் முதலில் மனதில் முழுமையாக என்ன வேண்டும், குர்ஆன் ரொம்ப ரொம்ப எளிமையானது. இது யார் சொல்லியிருக்கிறா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறார், அவனுடைய குர்ஆன்ல. அதனால நாம இது விளங்கிக் கொள்வதற்கு ரொம்ப எளிமையான ஒரு ஒன்று தான் குர்ஆன். இன்ஷால்லாஹ் அந்த அடிப்படையில் நாம் இப்போ வந்து குர்ஆனை எப்படி வாசிக்கணும், முதல்லிருந்து அலிஃபு அதிலேருந்து ஆரம்பத்திலேருந்து நாம் இன்ஷால்லாஹ் பார்க்கலாம். இதில் வந்து ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. அரபியை பொறுத்தவரைக்கும் எல்லா மொழியிலையும் ஒரு மொழியை வந்து நாம் பார்த்து வாசிக்க வேண்டும் என்றால் அதனுடைய எழுத்துக்களை நாம் தெரிஞ்சுக்கணும். எழுத்துக்களை நம்ம தெரிஞ்சால் தான் அதை பார்த்து நாம் வாசிக்க முடியும். தமிழில் வாசிக்கணும்னா ஆ ஈ இக்கு இங்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அதனுடைய நம்ம எளிமையான ஸ்பீடாக வாசிக்க முடியும். அதே போல் ஆங்கிலத்தை நாம் படிக்க போகிறதாலும் ஏபிசிடி தெரிஞ்சால் தான் வாசிக்க முடியும். கொஞ்சம் தெரிஞ்சால் தான் வாசிக்க முடியும். இது தெரியலன்னா எதுவும் வாசிக்க முடியாது. அதே போல் தான் அரபிக்கிலையும் அலிப என்ற அடிப்படையில் எழுத்துக்கள் இருக்குது. இந்த எழுத்துக்களை நாம் மனப்பாடம் பண்ணிட்டோம்னா இன்ஷா அல்லாஹ் ஈஸியாக முடிச்சிடலாம். அந்த அடிப்படையில் மொத்தம் அரபியில் பார்த்தீங்கன்னா 28 எழுத்து தான் இருக்குது. 28 எழுத்து. இந்த 28 எழுத்து மனப்பாடம் பண்ணிட்டோம்னா இன்ஷா அல்லாஹ் ஓதிடலாம். அது போக ஒரு குறியீடுகள் ஆ இ ஓ அப்படின்ற குறியீடு இருக்குது. இந்த இரண்டையும் நாம் படிச்சிட்டோம்னா குர்ஆன் மட்டும் இல்லை அரபிக்கே வாசிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த 28 எழுத்தை நாம் ஒரேடியாக படித்தோம்னா மறந்துடுவோம். அதனால் ஒரு நாளைக்கு 5 வார்த்தை, 5 படித்தோம்னா ஒரு வாரத்தில் இந்த ரெண்டையும் முடிச்சிருவோம். இப்போ ஒரு வாரத்துக்குள்ளே நாம் இந்த ரெண்டையும் மனப்பாடம் பண்ணிட்டோம்னா அடுத்த நம்ம ஈஸியாக எப்படி குர்ஆனை உச்சரிக்கணும், எப்படி நம்ம இந்த ரெண்டையும் சேர்த்து எப்படி எழுத்துக்களை உச்சரிக்கணுங்கிறத நாம் ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ இப்போ அடிப்படையில் நம்ம முதல்ல ஒரு அஞ்சஞ்சு லெட்டரை நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரேடியாக ரொம்பவும் படிக்க முடியாது. ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் நம்ம செலவு பண்ணால் போதும். ரொம்ப அதிகமாலாம் ஒரு மணி நேரம் உட்காந்து படிக்கிறது இதெல்லாம் வேண்டாம். இன்ஷால்லா இந்த ரமலான் மாதத்தில் நம்ம குரானுடைய தொடர்பு அதிகமாக இருக்கும். அந்த அடிப்படையில் நம்ம ஒரு நாளைக்கு 5 லெட்டரு அதை மனப்பாடம் பண்ணால் போதும் இன்ஷால்லா. அந்த இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அலிஃப் இப்போ கோடு மாதிரி இருக்கும். இது பேர் வந்து அலிஃப். அலிஃப் நான் ரெண்ட சொல்லித்தரேன். பா இது பேர் பா. அலிஃப் பா. தா தா. இப்போ இது இப்படி ஒரு கோடு போட்டிருக்கும். அலிஃப் இது ரெண்டு பேர் அலிஃப் பா தா. இந்த அலிஃப் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ குரானில் மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அம்சான்னு சொல்லுவாங்க. அம்சா இந்த அம்சா அலிஃப் எல்லாம் ஒன்று தான். இப்படி இருக்கும் குட்டியாக ஒன்று இப்படி இருக்கும். இப்போ இந்த அலிஃபுங்கிறது வந்து அம்சாக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டு தான். இப்போ நம்ம வந்து எழுதவும் படிப்போம் இன்ஷால்லா. எப்படி அரபிக்கு எழுதுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். எப்படி ஜாயின் டேட் எழுதணும் எப்படி எழுதுங்கிறத இன்ஷால்லா நம்ம இந்த வகுப்பில் பார்க்கலாம் இன்ஷால்லா. அதனால் பேனா கண்டிப்பாக ஒரு பேனா புக்கு ஒரு நோட்டு கண்டிப்பாக வேணும். அடுத்து இன்ஷால்லா நாளைக்கு வரும்போது அதை கொண்டு வாங்க. ஏன்னா ஈஸியாக ரொம்ப 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 ஈஸி எழுதுறதும். சரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குட்டி ஹம்சா இருக்கு பாருங்கள். இது பேரா ஹம்சான்னு சொல்லுவாங்க. ஹம்சா இப்படி தானே. இது இந்த அலீஃப் மேலே ஒரு ஸ்டாண்டாக தான் இருக்கும். இப்போ இந்த அலிஃப் எடுத்துட்டேன்னா யா இவ பின்னால் அவன் படிக்க எடுக்கிறது இதுக்கு மேலேயும் வரும். அதே போல் வாவ் இதுக்கு மேலேயும் இது இருக்கும். இப்போ இதெல்லாம் எல்லாமே அலிஃப் தான். அலிஃப் இதுதான் அலிஃப் அம்சா. எல்லாம் ஒரே உச்சரிப்பு தான். ஆனால் இந்த அலிஃப் இந்த அம்சா வந்து தனியாக வந்து நிற்காது. எப்படி இந்த பே எழுத்து ஒரு மாதிரி நிற்க அது மாதிரி நிற்காது. ஒரு ஸ்டாண்டு இதுக்கு ஒரு ஸ்டாண்டு வேணும். அந்த ஸ்டாண்டு தான் அந்த அலிஃப் மாதிரி போட்டிருக்கணும். அதே போல் யா இதுக்கு மேலேயும் வந்துருக்கும். இதே மாதிரி இதுலேயும் வரும். இதெல்லாம் என்னது ஆ அப்படிங்கிற உச்சரிப்பு தான். அலிஃப் தான் இதை நம்ம ஃபஸ்ட்டில் நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்சுக்கணும். இதுவும் அலிஃப் தான். எப்படி உச்சரிப்பில் வரும் நம்ம பின்னால் பார்ப்போம் இன்ஷால்லா. அப்போ இது அலிஃப் சொல்லுங்கள். அலிஃப் 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 சொல்லுங்கள். அலிஃப் அலிஃப் அலிஃப். அடுத்தடுத்து பா 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 சொல்லுங்க. பா 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 அலிஃப் பா தா தா. தமிழில் தா அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த தா தான் தா. அப்படியே சொல்லும் போது அப்படி தெரிக்கணும். ஆ தா 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 தா. அப்போ அலிஃப் பா தா. இப்போ இங்கேருந்து படிக்கிற பாருங்க. தா பா அலிஃப் தா சொல்லுங்க. தா பா அலிஃப் அங்கேருந்து சொல்லுங்க. அலிஃப் பா தா தா நீங்கள் சொல்லுங்க. இங்கே ரிவர்ஸ் சொல்லுங்க. பார்க்காம சொல்ல முடியுமா? இப்போ சொல்லுங்க. அலிஃப் பா தா திவேசில தா பா அலிஃப் மூணு எழுதினவன் படிச்சிட்டோம் இப்படி தானே. இதுதான் இன்ஷால்லா. இப்போ அடுத்த ரெண்டு லெட்டரையும் பார்த்துடலாம். இப்போ எது படித்தோம்? அலிஃப் பா தா. இது சா, சா இல்ல. இந்த நாக்கு, இந்த நாக்கு இருக்குல்ல, உதட்டில் வந்து வெளியே கொண்டு வரணும், நாக்கு பல்லோட வெளியே வந்து வரணும், பல்லு டச் பண்ணக்கூடாது, டச் பண்ணாமல் அந்த காத்துலே இருக்கணும். சா 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 சா. நாக்கு உள்ளே உள்ளே வச்சுட்டேன்னா அதை சான்னு உச்சரிப்போம், நாக்கு உள்ளே போயிட்டேன்னா சா சான்னு உச்சரிப்போம். அதே இது நாக்கு வெளியே வச்சுட்டேன்னா சா சா சா. நாக்கு வெளியே வரணும், சா. நாக்கு வெளியே வரல, நாக்கு வெளியே வராத வரைக்கும் அந்த உச்சரிப்பு வராது. இது நம்ம அரபிக்கில் வந்து நான் ஒரு போ சொல்லித்தரேன், நாக்கு கண்டிப்பாக வெளியே இருக்கணும், அது வெளியே இல்லைன்னா உச்சரிப்பு சரியான முறையில் உச்சரிக்க முடியாது. சா இல்லை, ரெண்டு எழுத்துக்கும் வித்தியாசப்படணும். இது தா, தெளிவாக அப்படி தெரிக்கணும். தா இது சா சா. நீங்கள் அதான் சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்கள். நாக்கு நாக்கு வெளியே நீட்டிக்கிங்க, நீக்கிட்டு உதட்டுக்கும் நாக்குக்கும் படக்கூடாது, டச் பண்ணக்கூடாது. டச் பண்ணாமல் வச்சுக்கிட்டு அந்த தே உச்சரிங்க, சா 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 சா. பிரச்சனை இல்லை, நம்ம அந்த அஞ்சு லிட்டரு படித்தா போதும், நம்ம ஆழமாக நம்ம மனசை படிஞ்சா போதும். சா அடுத்த லிட்டரு ஜீம், ஜி ஜீம். தமிழ்லாம் ஒன்றும் எழுத வேண்டாம், என்ன இது போட்டுட்டு தமிழில் இங்கிலீஷில் எழுதி வைக்கணுமே, எழுதி வைக்காதீங்க. என்ன இம்மா ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்போம், வர 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 சொல்லிக்கிட்டே இருப்போம். 28 படிக்க வேண்டியது இருக்குது, 28 படிக்கும் போது இன்னைக்கு நாளைக்கு படிக்கும் போது இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் சொல்லிட்டு தான் அதை படிப்போம். அதனால் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அந்த லெட்ரு. இது பேர் ஜீம், ஜி ஜீம், ஜி ஜின்னு சொல்லுவோம், ஜீம். சொல்லுங்க, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ஜீம் சா தா பா அலிஃப், அலிஃப் பா தா சா ஜீம், அலிஃப் பா தா சா ஜீம். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, சத்தம் பண்ணி சொல்லுங்க, சத்தம் பண்ணி சொல்லுங்க. இப்போ அலிஜி பார்க்காம சொல்ல முடியுமா? இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க, நீ நீ சொல்லுங்க. ரிவைஸ் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அலி மாஷா அல்லாஹ். ஆ பா அலிஃப், பிரச்சனை இல்லை. ஆமாம், அதாவது ஞாபகம் வச்சுக்கிறது காண்டி தான், எப்படி சொன்னாலும். ஏன்னா குரானில் அலிஃப்லேருந்து வராது, இடையில இடையில தான் ஒன்று வரும். அதனால் நம்ம பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிக்கணும். இது எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இல்லை? ஒரு கோடு போட்டால் போதும், அலிஃப் ஒரு அம்சா போடுறேன்னா மேலே குட்டியாக இப்படி போட்டால் போதும். இப்போ அதேமாரி பே பா, பா கீழே ஒரு புள்ளி வச்சா போதும். தே போடுறதுக்கு மேலே ரெண்டு புள்ளி வச்சா போதும், சே போடுறதுக்கு மூணு புள்ளி வச்சா போதும். அப்போ ஒரே இடத்துல மூணு லெட்டர் வந்துடுது, ஒரே மாடலில் புள்ளியை மட்டும் கீழே ஒரு புள்ளி, மேலே ஒரு ரெண்டு புள்ளி, மேலே ஒரு மூணு புள்ளி. ஜீம் சரியா? இப்போ இதை முடிச்சிடலாம் அந்த இதோட. இது வந்து குரானில் இப்படி இருக்காது, சேர்ந்து 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 இருக்கும், ஒரு லெட்டர் நூறு லெட்டர் பண்ணியிருக்கும். எப்படி இங்கிலீஷில் வந்து ஆறு, இங்கிலீஷில் நம்ம பார்த்தீங்கன்னா இது கேபிடல் லெட்ரு, இது சுமார் லெட்டர்னு சொல்லுவோம், ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் இது இது ஜாயின்ட் லெட்டருக்காக நம்ம பயன்படுத்துவோம். அதேமாதிரி இது ஏற்றுவோம். ஆனால் தமிழில் அந்த வசதி கிடையாது, தமிழில் தனித்தனியாக தான் எழுத்துருக்கும், ஜாயின்ட் பண்ணி இருக்காது. ஆனால் ஆங்கிலத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு எழுத்து நூறு எழுத்தோடு சேர்த்து சேர்த்து எழுதணும். அப்புறம் ரெண்டு லெட்டராக பிரிப்பாங்க, இது கேபிடல் லெட்டர் இது ஸ்மால் லெட்டர்னு சொல்லி. ஏன்னா ரெண்டு ஒரே உச்சரிப்பு ஒன்றா தான் இருக்குதோ, என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும், எழுதுறதுக்கு டிஃப்ரெண்ட்டு. ஒரு ஒரு எழுத்தோடு எழுத்து ஜாயிண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்மால் லெட்டர் பயன்படும். ஆனால் கேப் லெட்டர் அப்படி இல்லை, தனித்தனியாக தான் இருக்கும். இதே போல தான் அரபிக்கில் இப்படி இருக்கும். இந்த எழுத்தை கொண்டு நம்ம ஜாயின் பண்ணி எழுத முடியாது, இப்படி வரவும் செய்யாது. ஒரு எழுத்து ஜாயின் ஜாயின் பண்ணி தான் வரும். இப்போ அப்படி பார்க்கும்போது இந்த அலீஃப் இருக்குல்ல, இந்த அலீஃபு கூட எந்த எழுத்துமே ஜாயின் பண்ண முடியாது. இந்த அலீஃபு தனியாக தான் நிற்கும், எப்போவும் தனியாக அது அலீஃப் கூட ஜாயின் பண்ண முடியாது. அப்போ இப்போதைக்கு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த அலீஃபை தனியாக பார்த்துக்கணும். இந்த பார் இருக்கு பாருங்கள், ஒரு கோடு மட்டும்தான் போட்டால் போதும். பா இது கூட ஒரு கோடு போட்டு மேலே புள்ளி வச்சா தா, அப்படியே ஒரு கோடு போட்டு மேலே புள்ளி வச்சா தா. அப்போ இந்த இந்த ரெண்டையும் அழிச்சிட்டு இப்போ எப்படின்னு நல்லா பார்த்துங்க. வேற ஒண்ணுமே இல்லை, அந்த மேலே கொம்பெல்லாம் எடுத்துடுறோம். எடுத்துட்டு வந்துட்டா போ, இப்படிதான் ஒரு எழுத்து இருக்கும். இந்த எழுத்து அதே மாதிரி தான், எப்படி ஜிம், இது நம்ம எப்படி பண்ண போறோம், நம்ம இதை எப்படி அழிச்சிட்டு இப்படி நேரம் கொண்டு வந்துடும். ஏன்னா இங்க இங்க எழுத்து ஜாயின் பண்ணணும்ல, எப்படி இப்படி இருக்க எழுத்த இந்த இந்த கொம்பு இருக்குல்ல அப்படியே வளைச்சி இங்கே கொண்டு வந்துடுறோம். ஏன் இங்கே கொண்டு வரோம், மற்ற லெட்ரு மற்ற எழுத்துக்களை சேர்க்கறதுக்கு. அப்போ இந்த லெட்டர் இப்படி சேர்த்தா போதும், ரொம்ப ஈஸி தான் பாருங்க, புரிஞ்சுட்டா. இந்த லெட்டரை மட்டும் சேர்க்க முடியாது, இதை மட்டும் மனசில் வச்சுக்கணும் சரிங்களா. அப்போ இந்த நீங்கள் எழுதி பார்க்கணும், வீட்டில் நாளைக்கு வரும்போது நோட் எடுத்துட்டு வாங்க, இந்த சேலம் எழுதி பார்க்க எப்படி பா தா சா ஜி. எப்படி அலீஃப் தனியாக தான் இருக்கும், சேர்க்க முடியாது. பா தா சா ஜி. அப்போ இது இப்படி எழுதுனால்தான் நம்ம பார்க்க முடியும். அந்த தனித்தனியாட்டு எப்பமா ஒரு லெட்டர் தான் வரும். அப்போ இந்த ரெண்டு லெட்டரையும் நம்ம ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் மாதிரி இங்கிலீஷ் இருக்கிற மாதிரி இங்கேயும் சேர்த்து எழுதக்கூடிய எழுத்து. இதை இதுலேயும் நம்ம அப்படியே வச்சுக்கலாம், இது கேபிட்டல் லெட்டரு இது ஸ்மால் லெட்டர், இது கேபிட்டல் லெட்டரு இது கேபிட்டல் லெட்டரு இது ஸ்மால் லெட்டர், அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அப்போ இப்படி நம்ம எழுதிக்கலாம் சேலாம் படிச்சுட்டு வாங்க. இப்போ கடைசி நான் உச்சரிக்கிறேன், அலிஃப் பா தா சா ஜீம் ஜீம் சா தா பா அலிஃப் சொல்லுங்க. பா தா சா ஜீம் நீங்க சொல்லுங்க, ஜீம் நீங்க சொல்லுங்க. ஜீம் இன்ஷால்லா சார், நாளைக்கு இன்ஷால்லா நாளைக்கு வரும்போது படிச்சுட்டு வாங்க, பார்க்காம சொல்லவும் செய்யணும் எழுதியும் காட்டணும் இன்ஷா அல்லாஹ். ஜஸாகல்லாஹ் ஸுப்ஹானக அல்லாஹும்மா.